الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحج أشهر معلومات فمن فرض فيهن الحج فلا رفث ولا فسوق ولا جدال في الحج وما تفعلوا من خير يعلمه الله وتزودوا فإن خير الزاد التقوى واتقون يا أولي الألباب صدق الله عن أبي هريرة رضي الله تعالى عنه أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم من حج هذا البيت فلم يرفث ولم يسفق ولم يفسق خرج من ذنوبه كيوم ولدته امه متفق عليه. எல்லா புகழும் புகழ்ச்சிகளும் சர்வ சத்தனும் ஏக வல்லனுமாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் முஹம்மது முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களை துறந்தோர்கள் துயர்ந்தோர்கள் அனைவர்கள் மீதிலும் உரித்தாகட்டும் என்று வேண்டியதன் பின்னால் அல்லாஹுவின் உயர்ந்த கடமைகளில் ஒன்றாம் ஜுமாவை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனின் தூய இல்லமாம் பள்ளி வாயிலுக்கு வருகை தந்திருக்கும் அன்பு சகோதர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா நிலைகளிலும் அஞ்சு பயந்து நடந்து கொள்ளுமாறு ஆரம்பமாக எனக்கும் அப்பால் உங்கள் அனைவருக்கும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நல்லுபதேசம் புரிகின்றேன். அன்பு நிறைந்த இஸ்லாமிய சகோதர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு உலகில் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக அவனுடைய கட்டளைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக அவன் பக்கமாக உலக மக்களுடைய பார்வை திரும்ப வேண்டும் என்பதற்காக உலகில் அமைத்த முதலாவது ஆலயம்தான் அல்லாஹுடைய புனித இல்லமாம் காபா ஷரீஃபாகும். அந்த காபா ஷரீஃபை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய மேலான திருமறையில் சொல்லும் போது இன்ன அவ்வல பைத்தின் உலியல் இன்னாஸ் மக்களுக்காக என்று மக்களுடைய கவனங்கள் எல்லாம் அந்த காபாவின் பால் திரும்புவதன் ஊடாக அல்லாஹ் வாங்கிய என்னுடைய அருளை மக்கள் அடைந்து கொள்ளும் பொருட்டு பூமியின் மேற்பரப்பில் முதலாவது நிறுவப்பட்ட முதலாவதாக ஸ்தாபிக்கப்பட்ட முதலாவதாக நிர்மாணிக்கப்பட்ட அந்த காபா ஷரீஃபை அமைத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையிலே சொல்லுகிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அந்த மேலான உயர்ந்த ஆலயத்தை மறு பரிசீலனை செய்து அதை புனர்நிர்மாணம் செய்யும் பொறுப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமது மில்லத்து இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஹனீஃபா என்று சொல்லக்கூடிய உயர்ந்த மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படைவாதியாக குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய நமது தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கண்காணிப்பின் கீழே அல்லாஹு தஆலா காபா ஷரீஃபை புனரமைத்தான். அவர்களின் வழித்தோன்றலில் வந்தவர்கள்தான் ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களின் ஊடாக அல்லாஹு தஆலா உலகில் மேலான ஹஜ்ஜை அறிமுகம் செய்தான். ஹஜ் என்பது ஒரு சாதாரணமான அமல் அல்ல. ஒரே நேரத்தில் மனிதனுடைய உடலும் மனிதனுடைய பொருளும் சங்கமமாகின்ற அமல் என்றால் அது ஹஜ்ஜுடைய அமலாகத்தான் இருக்கிறது. எல்லா கடமைகளை விட மனிதன் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து கடல் கடந்து செய்கின்ற பயணம் என்றால் அது ஹஜ்ஜுடைய பயணமாகத்தான் இருக்கிறது. அங்கு நிகழக்கூடிய ஒவ்வொரு அமல்களும் அங்கு கல்லறிவது அதுபோல தவாவிலே மக்கள் நெருங்குண்டு செல்வது இவைகளெல்லாம் உயிராபத்துக்களை விளைவிக்கக்கூடிய ஒரு பெரும் சிரமமான அமலாக இருந்த போதிலும் மக்கள் எல்லோரும் அல்லாஹ்வின் திருப்தி தேடி அந்த சங்கையான அமலை நிறைவு செய்வதற்காக வேண்டி ஒன்று குழுமுகின்ற இடம் என்றால் அது அல்லாஹ்வுடைய முதல் ஆலயம் காபாவாகத்தான் இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, யாரொரு மனிதன் அல்லாஹ்வுடைய மேலான ஞாபகத்துக்களை அனுபவித்துக் கொண்டிருக்க இது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து தனக்கு கிடைத்த ஞாபகத்து என்ற சுக்ர என்ற அந்த நன்றி செலுத்தும் உள்ள பான்மையோடு அல்லாஹ்வுடைய மேலான ஆலயத்தை வாழ்வில் ஒரு தடவை ஹஜ்ஜி உம்ரா போன்ற அமல்களுக்காக சென்று அங்கு பாவங்கள் நிகழாத வண்ணம், குற்றங்கள் இழைக்காத வண்ணம், அல்லாஹ்வுடைய திருப்தியை மட்டும் நாடிய வண்ணம் ஒரு அடியான அந்த ஆலயத்தை நெருங்கி அதனுடைய கடமைகளை செவ்வனே செய்து வருவானேயானால் அவனுடைய சிறப்பை பற்றி மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொன்னார்கள், மன் ஹஜ்ஜஹாவல் பைத், இதோ இருக்கின்ற இந்த காபா ஷரீபிலே யார் ஹஜ் செய்வதற்காக வேண்டி வருகிறார்களோ அந்த ஹஜ்ஜை நிறைவேற்றும் பொழுது பலம் யரபுஸ், அவர்கள் எந்த குற்றங்களையும் செய்யவில்லை, தவறான வார்த்தை பிரயோகங்களை என்று செலுத்தவில்லை, மக்களால் ஏற்படுகின்ற சிரமங்களை சகித்துக் கொண்டு அந்த மக்களை மன்னிக்கும் மனப்பான்மையோடு மக்களோடு மக்களாக ஒன்றரை கலந்து தான் வாழ்ந்த பூமிகளை எல்லாம் பிரிந்து தாம் பிறந்த நிலபுலங்களை எல்லாம் கடந்து ஒரு அடியான் அந்த பூமியிலே பாவமேதும் செய்யாமலும், அதே போல வலம் ஜப்து, அங்கே தவறுகள் நிகழாத வண்ணம் ஒரு மனிதன் அந்த கடமையை செய்வானேயானால் அந்த கடமையை நிறைவேற்றி தனது கிராமத்தையோ அல்லது தனது நாட்டையோ தான் பிறந்த அந்த பூமியை அந்த மனிதன் நெருங்கி வரும் பொழுது கரகமின் துனூபிஹி கயோமின் வலதத்துஹு உம்முஹு, எப்படி ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அது வயிற்றிலிருந்து வெளிப்பட்ட அந்த வினாடியில் எந்த பாவமற்ற பிள்ளையாக இருக்கிறதோ அது போலவே மேற்சொன்ன வண்ணம் பாவங்கள் நிகழாத வண்ணம் ஹலால் ஹராம் பேணிய உடல் பொருளை சுமந்து அந்த ஆலயத்தில் ஒரு மனிதன் அல்லாஹ்வினுடைய உயர்ந்த அந்த ஹஜ்ஜுடைய கடமையை முழுமையாக நிறைவு செய்து தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருவானேயானால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவர் எப்படி வருகிறார் என்றால் கரஜ மின் துனூபிஹி கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அவருடைய பாவங்கள் எல்லாம் அவரிடத்திலே இருந்து அன்று பிறந்த பிள்ளையிடத்திலே எப்படி பாவங்கள் இருக்க முடியாதோ அதுபோன்று அந்த ஹாஜியிடத்திலும் அல்லாஹ்வுடைய உயர்ந்த ஆலயத்தை நாடி சென்ற மனிதனிடத்திலும் தவறுகள் இருக்காது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, அவ்வளவு ஒரு புனிதமான மனிதனை முழுமையாக மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் சூழலுடைய இடமாக அல்லாஹ் அந்த ஹஜ்ஜுடைய இடத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மக்கள் அங்கிருக்கக்கூடிய நிலங்களை, அங்கிருக்கக்கூடிய மலைகளை, அங்கிருக்கக்கூடிய மண் குவியல்களை, அங்கிருக்கக்கூடிய பரந்த வெளிகளை, பாலைவனங்களை எல்லாம் மக்கள் தரிசிக்கும் போது அந்த பாலைவனங்களும் அங்கிருக்கின்ற மணல் பரப்புகளும் அங்கிருக்கக்கூடிய அந்த குன்றுகளும் மலைகளும் வெறும் கதைகளை இங்கிருந்து செல்லுகின்ற உலகின் எங்கிருந்தாலும் வருகின்ற அந்த அடியார்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அங்கிருக்கக்கூடிய அந்த தம்சம் அது ஒரு கதை சொல்லுகிறது. அந்த கதை ஒரு சிறு பாலகன், அந்த பாலகனை சுமந்திருக்கின்ற ஒரு தாய் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவளாக இருக்கும் பொழுது உலகில் சாத்தியப்பட முடியாத, உலகிலே மக்கள் எல்லோரும் இது சாத்தியமா என்று கண்களை அகல விரித்து பார்க்கக்கூடிய பல்வேறுபட்ட உலக அதிசயங்களை அல்லாஹ் உலகில் நிறுவி காட்டும் பொருட்டு அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பாலகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய கால் பாதத்திலிருந்து ஜம்சம் எனும் நீரூற்றை அல்லாஹ் ஏற்படுத்தினான். அது உலகில் இருக்கின்ற மக்கள் எல்லோரும் அதிலே தாகம் தீர்த்து கொள்ளும் அளவிற்கு அல்லாஹு தஆலா அந்த கிணற்றை விசாலப்படுத்தி இருக்கிறான். பல்லாயிரக்கணக்கான லீட்டர்களை ஒரே நாளில் வெளிப்படுத்தினாலும் கூட அதிலிருந்து சிறிதும் தண்ணீர் குறையாத அளவிற்கு வற்றாத நீரூற்றாக அல்லாஹ் அந்த ஜம்சமை உருவாக்கி இருக்கிறான். ஒரு பாலகனின் காலின் பாவத்திலிருந்து ஒரு தாயினுடைய தியாகத்தின் வெளிப்பாடாக அல்லாஹு சுப்ஹானஹு வதஆலா அந்த ஜம்சமை உருவாக்கி இருக்கிறான். எனவே தனது பிள்ளைகளை மடியிலே சுமந்து கொள்ளுகின்ற, தன்னுடைய மார்பின் மீது போட்டுக் கொள்ளுகின்ற தாய்மார்களே, நீங்கள் அல்லாஹ்வோடு இணைந்திருப்பீர்களே ஆனால் உலகமே அதிசயிக்கத்தக்க நல்ல குழந்தைகளை உங்களுடைய மடியிலிருந்து நாம் வெளிப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் அந்த ஜம்சமுடைய அந்த ஊற்று நமக்கு ஒரு கதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜம்சம் என்ற நீரை யார் எந்த நோக்கோடு குடிக்கிறார்களோ அதை நிறைவேற்றும் பொருட்டு அந்த ஜம்சமிற்கு நாம் ஒரு சக்தியை வைத்திருக்கிறோம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அல்லாஹ்வினால் வெளியாக்கப்பட்ட ஜம்சமில் இருக்கக்கூடிய மாபெரும் சிறப்புகளை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நோயாளியாக இருக்கிறார், தன்னுடைய நோய் நிவாரணம் இந்த நீரிலிருந்து கிடைக்க வேண்டும் என்ற உளப்பான்மையோடு குடிப்பாரேயானால் அவருடைய நோய்க்கு மருந்தாக அல்லாஹ் அந்த நீரை மாற்றி விடுவான். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வறுமையோடு இருக்கிறான், யா அல்லாஹ் இந்த நீரை அருந்துவதன் ஊடாக என்னுடைய வறுமையை போக்குவதற்கான வழிகளை காட்டி என்று ஒரு மனிதன் வறுமை பாதையில் இருந்து விலகுவதற்காக ஒரு மனிதன் அந்த நீரை அருந்துவானேயானால் அல்லாஹு தஆலா அவனது வாழ்க்கையில் பரக்கத் எனும் நீரூற்றுகளை அல்லாஹ் வெளிப்படுத்துவான். இப்படியாக மனிதன் எந்த நோக்கோடு அந்த நீரை அருந்துகிறானோ அந்த நோக்கத்தை நிறைவு செய்யும் பொருட்டு அந்த நீருக்கான சக்தியினை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியாக அங்கிருக்கின்ற ஜம்சமும் தான், அங்கிருக்கின்ற தவாப் செய்கிற அந்த மத்தாவுடைய நிலப்பரப்பும் தான், அங்கு தெரிவிடக்கூடிய அந்த நிலவெளிகள் எல்லாமே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலாவுடைய அத்தாட்சியாக இருக்கிறது என்று மேலான குர்ஆன் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, மறுமையை மனிதன் தன்னுடைய கண்முன்னால் நிறுத்தி மறுமையை ஒரே பார்வையிலே, மரணத்தின் அந்த பாதையை ஒரே கண்ணோட்டத்திலே பார்க்கின்ற ஒரு மேலான அமலாகவும் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சங்க மிகுந்த ஹஜ்ஜுடைய அமலை அல்லாஹ் ஏற்பாடு செய்திருக்கிறான். அன்பார்ந்தவர்களே, அங்கிருக்கக்கூடிய அந்த நிலப்பரப்புகள் எல்லாம் நம்மிடத்திலே பல பல சரித்திர வரலாற்று முக்கியத்துவம் மிக்க சரித்திர விஷயங்களை அவைகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அன்னை ஹாஜர் தன்னுடைய மகனுக்காக தண்ணீர் தேடி அலைந்த அந்த சபா மறுவாயனும் மலைக்குண்டுகளுக்கிடையிலே அவர்கள் ஓடிய அந்த ஏழு ஓட்டங்கள், அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு சாயையும் அங்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு இதயம் படைத்த ஒவ்வொரு இதயத்திலேயெல்லாம் ஈமானுடைய துடிப்புள்ள ஒவ்வொரு பெண்மணிக்கும் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த மலையினுடைய ஒவ்வொரு பகுதியும் சொல்லுகிறது, சபாவிலிருந்து மறுவாவை நோக்கி, மறுவாவிலிருந்து சபாவை நோக்கி ஒரு பெண்மணி ஓடும் போது அவளது உள்ளமும் சேர்ந்து ஓட வேண்டும். அந்த உள்ளம் எங்கு ஓட வேண்டும் என்றால் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன், அதாவது பல ஆயிரக்கணக்கான அந்த அந்த கிலோமீட்டர் தூரங்களை கடந்து அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை, ஹஜரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனிதன் வாழ்வதற்கு பொருத்தமற்ற, மனிதன் வாழ்வதற்கு சாத்தியமற்ற, மரம் மட்டைகளற்ற, வெறும் நிலவழிகளை கொண்ட அந்த பாலைவனத்திலே தன்னுடைய பிள்ளையும் தன்னுடைய மனைவியும் விட்டு சென்றதன் பின்னாலே அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அங்கு ஏற்படுத்திய செழிப்புகள், அங்கு அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட வளங்கள், அங்கு அல்லாஹ்வினால் உலக மக்களுடைய முகங்களை எல்லாம் திருப்பிவிட்ட முறைகளை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அங்கு ஓடும் பொழுது அந்த ஓடியவர் பின்னாலே அவர்களுக்கு கிடைத்த அந்த நீரூற்றின் பொருட்டு அன்னை ஹாஜரை அந்த மலைக்கு பின்னாலே வைத்து அவர்களை கலைப்பதை போல உங்களது உள்ளங்களை அங்கே சங்கமப்படுத்துங்கள் என்பதை உணர்த்தும் வகையே அந்த மலை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்றால், வருகின்ற பெண்களை எல்லாம் அழைத்து என்னுடைய சகோதரிகளை, அன்னை ஹாஜர் பேசுவதை போன்ற ஒரு உணர்வை அந்த மலை நமக்கு தூண்டிவிடுகிறது. அன்னை ஹாஜர் இன்று உயிரோடு இருந்தால் அவர்கள் என்ன பேசுவார்கள் என்பதை கற்பனை செய்யும் பொருட்டு பெண்களுக்கு அந்த மலை அட்டாட்சியாக வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலை என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்பதை ஒவ்வொரு பெண்களும் உணர வேண்டும். நான் என்னுடைய கனவினின்றி ஒரு பச்சிலம் குழந்தையோடு மனித சஞ்சாரமற்ற இந்த இடத்திலே உலகமே புகழ்வளவிற்கு, உலக உலகமே பேசும் அளவிற்கு, உலகத்தில் உள்ள எண்ணற்ற மக்கள் என்னுடைய பிள்ளையின் பெயரை சூட்டும் அளவிற்கு நான் ஒரு நல்ல பிள்ளையை இந்த உலகத்திற்கு கொடுத்திருக்கிறேன். வானம் பேசும் அளவிற்கு, வானத்தின் மலக்குகள் பேசும் அளவிற்கு, வானத்தின் கதவுகள் திறக்கப்படும் அளவிற்கு, என்னுடைய பிள்ளையுடைய தியாகம் பேசப்படும் அளவிற்கு நான் ஒரு பிள்ளையை உலகத்திலே வளர்த்திருக்கிறேன். என்னுடைய கணவனின் துணை கிடையாது, எனக்கு வாழ்வின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு வாழ்வின் ஆதாரங்கள் கிடையாது, மனித நடமாட்டமற்ற இந்த பாலைவன பூமியிலே நான் ஒரு பாலைவன ரோஜாவை இந்த உலகத்திற்கு அறிமுகம் செய்திருக்கிறேன். அவர்தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். எனக்கு கணவனுடைய துணை கிடையாது, கணவனுடைய உதவி கிடையாது, கணவன் என் மீது அன்பு செலுத்துவதற்கான எந்த உயிரும் இந்த பூமியின் மீது அந்த வேளையில் இருக்கவில்லை. இருந்தாலும் ஒரு தாய் துணிந்தால், ஒரு தாய் நினைத்தால், ஒரு தாய் தன்னுடைய உள்ளத்திலே திடசங்கம் பூண்டால் உலகத்தில் யாருடைய துணையும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வானத்தின் கதவுகளை திறக்கும் அளவிற்கான ஒரு பிள்ளையை பூமியில் உருவாக்க முடியும் என்று என்னுடைய சகோதரிகளே உணர்ந்து கொள்ளுங்கள் என்று அந்த சபாவுடைய மலை சொல்லுகிறது, அந்த மறுவாவுடைய மலை சொல்லுகிறது. ஏன் அன்னை ஹாஜருடைய புனித பாதம் பட்ட அந்த இடம் அதைத்தான் நமக்கு கதையாக சொல்லிக் கொண்டிருக்கிறது. அது வெறும் நிலமல்ல, அது மனிதர்கள் நடந்து தருகின்ற இடமல்ல, பணங்களை செலவழித்து மனிதர்கள் பயணம் செய்து திரும்பி வருகின்ற வெறும் நிலமல்ல, அது உலகிற்கு உயிரூட்டுகின்ற, உலக தாய்மார்களுக்கு புத்துணர்வு ஊட்டுகின்ற, ஒரு புனிதமான தலமாக இருக்கிறது. இப்படித்தான் அன்பார்ந்தவர்களே, அங்கிருக்கின்ற முஸ்தலிபாவாக இருக்கட்டும், அங்கிருக்கின்ற அரபாவுடைய வெளியாக இருக்கட்டும், அங்கிருக்கக்கூடிய ஜபலே ரஹ்மாவாக இருக்கட்டும், எல்லா மலைகளும் கூட இப்படியான கதைகளை நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு பயணம் தான் ஹஜ்ஜுடைய பயணம் என்பது. அது விளையாட்டானதாகவோ, என்னுடைய பணம் செலவழிக்கப்படவில்லை என்றால் மக்கள் என்னை இவ்வளவு பணம் இருந்தும் ஹஜ் இல்லாத மனிதனாக மரணித்து விட்டானே என்று என்னுடைய கபரின் மீது மக்கள் பேசுவார்களே என்பதற்காகவோ, அல்லது என்னுடைய பணம் நானும் செல்வந்தன் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக நானும் என்னுடைய குடும்ப சகிதம் இலட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து அந்த இடம் சென்று திரும்பி வருவதால் தான் என்னுடைய மானவும் மரியாதையும் பாதுகாக்கப்படும் என்ற அடிப்படையிலோ அந்த நிலத்திற்கு செல்வதல்ல. அந்த நிலம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ்வின் நாட்டம் உள்ளவர்களை அழைக்கிறது. அந்த லப்பைக் என்று யாரெல்லாம் சொன்னார்களோ, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய அழைப்பிற்கு யாரெல்லாம் பதில் குரல் கொடுத்தார்களோ அவர்களை அந்த பூமி அழைத்துக் கொண்டிருக்கிறது, அவர்களை அந்த பூமி தன்பக்கமாக ஈர்த்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலத்தை அமைத்திருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அது வெறும் கல்லல்ல, அது வெறும் மண்ணல்ல, அது வெறும் நிலம் அல்ல, அது உலக மாந்தர்கள் அனைவருக்குமே வழிகாட்டியாக அந்த பூமியை அல்லாஹு தஆலா அமைத்திருக்கிறான். அதனாலேதான் அல்லாஹு தஆலா உலகின் நபிமார்களின் முற்றுகைக்காக, உலகின் தீர்க்க தரிசிகளின் முற்றுகைக்காக அந்த பூமியை அல்லாஹு தஆலா தெரிவு செய்தான். அந்த பூமியில் இருந்துதான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை உலகத்தின் தியாகச் செம்மலாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்களுடைய வழித்தோன்றலில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா உதயமாக்க வைத்தான். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு ஹாஜியும் தன்னுடைய ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற நினைக்கும் போதெல்லாம் அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை உள்ளவராக அவர் பயணம் செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மேலான இந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக செல்லுகின்ற ஹாஜிகளை பார்த்து சொன்னார்கள், அவர்கள் அந்த கிராமத்தினுடைய முஸ்லீம்களின் சார்பாக, அந்த கிராமத்தினுடைய மோமின்களின் சார்பாக அல்லாஹ்விடத்திலே தூதுவராக அவர் செல்கிறார். அந்த கிராமத்திற்காக, அந்த கிராமத்திலே உள்ள மக்களுக்காக, அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஏழை எளியோர்களுக்காக இவர் காபாவின் சிறைகளை பிடித்தோ, அல்லது தன்னுடைய தவாபிலோ, அல்லது அந்த மேலான உயர்ந்த பூமியிலே தொழுதன் பின்னாலோ அவர் அல்லாஹ்விடத்திலே இறங்குவாரேயானால் அல்லாஹ் அவருக்கு விடை கொடுக்கின்றான். அவர் மக்களுக்காக பாவ மன்னிப்பு கோருவானேயானால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காகவெல்லாம் அவர் இஸ்திக்ஃபார் செய்தாரோ அந்த இஸ்திக்ஃபாரை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த அடிப்படையில் அந்த மேலான பூமி என்பது ஹஜ்ஜுடைய கடமைக்காக நிறைவேற்றுகின்ற ஒவ்வொரு ஹாஜிக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா கொடுத்திருக்கும் மாபெரும் பாக்கியமாகும் அந்த பூமியின் மண்ணை மிதிக்க கிடைப்பது என்பது. அது விளையாட்டான நிலமல்ல. ஆனால் அன்பார்ந்தவர்களே, சமீப காலத்திலே அது ஒரு வியாபாரமாக, அது ஒரு பொருளீட்டும் வழியாக இன்று பல மக்கள் ஆக்கிக் கொண்ட போதிலும் கூட ஆறாவது மக்கள் தவறளிக்கிறார்கள் என்பதற்காக அந்த பூமியினுடைய மதிப்பும், அந்த பூமியினுடைய மரியாதையும், அந்த பூமிக்கு என்று அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய பரக்கத்துடைய நிலைகளும் குறைந்து விடுவது கிடையாது. ஆக அன்பார்ந்தவர்களே, அதனாலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹஜ்ஜுடைய பயணத்திற்காக மக்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும், மக்கள் எடுத்துக் கொள்ளுகின்ற ஒவ்வொரு சிரமங்களுக்கும், மக்கள் மேற்கொள்ளுகின்ற ஒவ்வொரு உடல் ரீதியிலான ஒவ்வொரு சிரமங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் மாபெரும் கூறியிருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவர்கள் செலவழிக்கின்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் பகரமாக அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா கியாமத்துடைய நாளையிலே ஏழு லட்சம் வரை அவர்களுக்கான கூலிகளை அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வதஆலா சொடக்காவாக வழங்குகின்றான். மனிதன் தன்னுடைய குடும்பத்தாரை பிரிந்து, தாம் பிறந்த அந்த பூமியை பிரிந்து, அவர் இறுதி பயணம் போன்ற ஒரு உணர்வோடு மனிதன் செய்கின்ற அந்த பயணமானது அது மனிதனுக்கு எவ்வளவு பெரிய புத்துணர்ச்சியை ஊட்ட வல்லதாக இருக்கிறது என்றால், அந்த கடமைக்காக ஒரு அடியான் குளித்து இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து தன்னுடைய குடும்பத்தோடு அந்த வழிப்பயணத்தை சொல்லி வாகனம் ஏறி அந்த மனிதன் கையசைத்து செல்லுகின்ற அந்த பயணமானது அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் குளிப்பாட்டப்பட்டு அவன் கவனிடப்பட்டு அவன் சந்தூக்கில் ஏற்றப்பட்டு இறுதி நேரத்திலே அவன் பிறந்த அந்த வீட்டிலிருந்து அந்த வாயில் வழியாக அவன் சந்தூக்கில் சுமந்து செல்வதை போன்ற ஒரு உணர்வுடனே அந்த குடும்பம் அந்த ஹாஜியை வழிநடத்தி வைக்கிறது. அவர் அணிந்திருக்கின்ற வெண்ணிற ஆடை, அவர் கலைந்திருக்கின்ற முடிகளை கலைந்திருக்கின்ற அந்த தோற்றம் ஒரு பரிதாபமான பார்வையில் அந்த மனிதனை பார்க்க வைக்கிறது. ஒரே நேரத்திலே மரபை அவனுடைய கண்ணுக்கு முன்னால் காட்டுகிறது. அவர் கையசைத்து செல்ல குடும்பங்கள் கண்ணீர் மல்க அந்த மனிதனை வழியனுப்பி வைப்பதானது அன்பார்ந்தவர்களே, அது மறுமையின் வாழ்வு அறிவை மனிதர்களுக்கு காட்டுகிறது. ஒரு மனிதன் மரணித்த உடனேயே அவர் குளிப்பாட்டப்படுவார், வெண்ணர் ஆடையால் கவனிடப்படுவார். சந்தூக்கியனும் அந்த 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 ஒரு பெட்டியிலே ஏற்றப்பட்டு அவர் வீட்டிலிருந்து வெளியாகும் போது மக்கள் தன்னுடைய உறவை பிரிந்து அழுகின்ற அந்த அழுக்குறை அது வானத்தை நோக்கி பயணிப்பதைப் போல இந்த ஹாஜி தன்னுடைய கடைசி பயணமாம் ஹஜ்ஜுடைய பயணத்தை நிறைவேற்றி அவர் திரும்பி வருவாரோ வரமாட்டாரோ, கடல் கடந்த பயணம், உயிர் பணயமளித்த பயணம் என்ற அந்த போக்கிலே அவருடைய குடும்பத்தார்கள், உச்சத்தார்கள், உறவினர்கள், நண்பர்கள், அண்டை வீட்டார்கள் கையசைக்க அவர் கண்ணீர் மல்க அவருடைய இந்த பயணம் மக்களை ஒரு பார்வையில் மரணத்திற்கு இழுத்து செல்கிறது, கபருடைய வாழ்க்கைக்கு இழுத்து செல்கிறது, இறுதி பிரியாவிடைக்கு மனிதர்களை இழுத்து செல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பயணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மேலான உயர்ந்த ஹஜ்ஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். ஆக அன்பார்ந்தவர்களே, அதனால இந்த ஹஜ்ஜுடைய பயணம் ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு பயணமாக நினைத்து இந்த ஹஜ்ஜிற்காக நாம் பயணத்தில் புறப்பட வேண்டும். அது மட்டுமல்ல அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுக்காக செல்லுகின்ற நாம் வெளிரங்கமான உள்ரங்கமான உடல் ரீதியிலான பொருள் ரீதியிலான சுத்தமுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். குடும்பங்களை பகைத்தவர்களாக, பெற்றோர்களுடைய மனங்களை புண்படுத்தியவர்களாக, வருமானத்திலே ஹராம் ஹலால் புகழாது நாம் சம்பாத்தியங்களை ஆக்கிக் கொண்டவர்களாக அன்பார்ந்தவர்களே நம்முடைய பயணத்திற்கான செலவுகள் இருக்கக்கூடாது. அதிலே தூய்மை இருக்க வேண்டும். அதிலே ஒரு தனித்தன்மையான ஒரு தூய்மையை நாம் நம்முடைய வருமானத்திலே உண்டாக்கிக் கொள்ள வேண்டும். உறவுகளை நாம் சேர்ந்து நடக்க வேண்டும், குடும்பத்தார்களை இணைந்து நடக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களை பகைத்துக் கொண்ட, பெற்றோர்களுடைய உள்ளங்களை காயப்படுத்திக் கொண்ட அந்த மனிதனுடைய அந்த பயணம் அல்லாஹ்விற்கு தேவையில்லை. அல்லாஹ் அந்த பயணத்தை விரும்புவது கிடையாது. அந்த பயணத்திற்கான நிரப்பமான கூலிகளை அல்லாஹு தஆலா தருவதாகவும் நமக்கு வாக்களிக்கவில்லை. ஆக அன்பார்ந்தவர்களை, இந்த அடிப்படையில் சங்கையான அந்த உயர்ந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும். இதுபோன்றுதான் அன்பார்ந்தவர்களே, சமீப காலத்திலே இந்த ஹஜ்ஜுடைய முகவர்கள் நடந்து கொள்ளுகின்ற அந்த முறைகளின் ஊடாக ஹஜ்ஜுக்கு செல்லுகின்ற மக்களுடைய உள்ளங்களிலே ஏற்பட்டிருக்கின்ற காயங்கள், அவர்கள் அந்த பூமியிலிருந்து நாட்டுக்கு திரும்பி வந்தாலும் அவர்களை பற்றி அந்த மக்கள் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நடந்தது தவறாக இருக்கலாம், அவர்கள் செய்தது குற்றமாக இருக்கலாம், அவர்கள் அப்படி செய்திருக்க கூடாது, நம்பிக்கை துரோகம் இழைத்திருக்க கூடாது, பல்லாயிரக்கணக்கான மைல்களை கடந்து இந்த மக்கள் போயிருக்கிறார்கள், இந்த மக்களுக்கு அந்த இடம் அறிமுகமற்றதாக இருக்கிறது, அந்த நிலம் அறிமுகமற்றதாக இருக்கிறது, எங்கு என்ன இருக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அங்கு ஏதாவது ஒரு பொருளை சுயமாக அவர்கள் வாங்க நினைத்தால் அது நம்முடைய நாட்டை விட பல்மடங்காக அந்த அந்த பொருளுடைய விலை உயர்வாக இருக்கிறது. அதனால் வழிகாட்ட தவறிவிடுவதன் ஊடாக ஹஜ்ஜுக்காக உம்ராக்களுக்காக செல்லுகின்ற மக்கள் சில வேளைகளில் அசௌகரியங்களை அனுபவிக்கிறார்கள். அதனுடைய மனக்குமுறை அங்கு பதுவாவுடைய வார்த்தைகள், தீய வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள், கெட்ட உணர்வுகள், அதனால் ஏற்படுகின்ற காழ்ப்புணர்ச்சிகள், அதனால் ஏற்படுகின்ற குரோத உணர்வுகள், அதனுடைய வெளிப்பாடு அன்பார்ந்தவர்களே, அவர்கள் நம்முடைய நாட்டுக்கு திரும்பி வந்ததன் பின்னாலும் அந்த முகவர்களை பற்றி மிக அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த முகவர்களும் அப்படி நடந்து கொள்கிறார்கள். அதெல்லாம் மறுப்பதற்கில்லை. அன்பார்ந்தவர்களே, ஒரு ஹாஜி என்பவர், ஒரு மாசமில் ஒரு உம்ராவுக்காக பயணம் செய்வர் என்பவர் அல்லாஹ்வுடைய ஆலயத்தை நோக்கி மிகப்பெரிய சிரமங்களோடு செல்கிறார்கள். 10 வருடங்களுக்கு முன்னாலே நான் ஹஜ்ஜுக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது என்னோட ஒரு வயோதிபர் வந்திருந்தார். அவர் சொன்னார், மௌலவி, நான் இந்த பணத்தை 25 வருடங்களாக சேர்த்திருக்கிறேன், ஹஜ்ஜுக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். 25 வருடத்துடைய கனவுகள் அது நினைவாக்கப்படுகின்ற நிலப்புலங்கள் தான் அந்த ஹஜ்ஜுடைய நிலம் என்பது. எனவே இவைகளெல்லாம் சில நேரங்களிலே அந்த முகவர்கள் நடந்து கொள்ளுகின்ற முறைகேடான விடயங்களின் ஊடாக, அந்த முகவர்கள் இவர்களுக்கு வழிகாட்ட தவறுவதன் ஊடாக, இங்கு வாக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் போவதன் ஊடாக இது அந்த நிலங்களிலே நடந்து விடுகிறது. அதனால் அந்த முகவர்கள் குற்றவாளிகளாக இருக்கிறார்கள், தவறவைத்தவர்களாக இருக்கிறார்கள். அன்பார்கள் இருந்தாலும் கூட ஹஜ்ஜுக்காக உம்ராக்களுக்காக புறப்படக்கூடிய நாம் அந்த பூமியிலே தகாத வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது, தீய வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது, கெட்ட வார்த்தைகளை பேசிவிடக் கூடாது. நமக்கு இங்கே அந்த ரூமை விட நல்ல வீடு இருக்கிறது, அங்கே உணவை விட இங்கு பன்மடங்காக நல்ல உணவுகள் உண்ணக்கூடியவர்கள் தான் நாம். அங்கு செல்லுகின்ற அந்த பயணத்தை வாகனத்தை விட தனி வாகனங்களில் நாம் பயணம் செய்யக்கூடியவர்கள் தான். இருந்த போதிலும் அங்கு ஏற்படுகின்ற அசௌகரியங்கள் நம்மை அறியாமல் ஷைத்தானுடைய தூண்டுதலின் ஊடாக அன்பார்ந்தவர்களே பதுவாவுடைய வார்த்தைகளை, தீய வார்த்தைகளை, கெட்ட வார்த்தைகளை நாடு திரும்பி வந்ததன் பின்னாலும் கூட அவர்களின் மீது விமர்சன வார்த்தைகளை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். அதனுடைய விளைவு அன்பார்ந்தவர்களே எங்கோ நம்மை கொண்டு போய் சென்று விடலாம். அது மட்டுமல்ல, அந்த ஹஜ்ஜுடைய நிலத்திற்கு நாம் சென்று விட்டால், அந்த ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்றுகின்ற அந்த புனித பூமிக்கு நாம் சென்று விட்டால், அங்கு நாம் நம்முடைய நாவுகளை மிக அவதானமாக நாம் கண்காணித்துக் கொள்ள வேண்டும். மக்கள் தவாபு செய்கிறார்கள், அந்த தவாவின் பின்னாலே ஒரு இடத்திலே அமர்ந்து கொள்கிறார்கள், ரெண்டு பேர் பேசிக் கொள்கிறார்கள். எப்படி பேசிக் கொள்கிறார்கள்? நாம் என்ன பெரிய வசதி படைத்தவர்களா? இந்த வசதி படைத்தவரை பாருங்கள், அவருடைய கஞ்சத்தனம், அவருடைய கையாளாகாதத்தனம், அவர் இங்கு வரக்கூட அவர் எண்ணவில்லை, அல்லாஹ் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான். இப்படி ரெண்டு பேர் சேர்ந்து நம்முடைய நாட்டில் இருக்கின்ற ஒரு மனிதரை பற்றி பேசிக் கொள்வார்களே, ஆனால் இவர் மிக சிரமப்பட்டு செலவு செய்து கஷ்டப்பட்டு அங்கு செய்த எல்லா அமல்களையும் அங்கிருந்தே அவருடைய அமால் நாமா செயலேட்டுக்கு அவர் அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்படியான வார்த்தைகள் கூட அவர் மீது இறக்கப்படுவதைப் போல, அவர் இந்த இடத்திற்கு வர வேண்டுமே என்பதைப் போல அவருடைய கஞ்சத்தனத்தை அந்த காபாவுடைய ஆலயத்திலே நாம் அறிமுகம் செய்து விடுகிறோம். ஆக அன்பார்ந்தவர்களே, இது போன்ற வார்த்தைகள் கூட அங்கு பேசக்கூடாது என்றிருந்தால் நமக்கு ஏற்படுகின்ற சிரமங்களுக்காக, நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களுக்காக நாம் அப்படியாக அங்கு நடந்து கொள்வது, அன்பார்ந்தவர்களே, அது நம்முடைய உம்ராவை, நம்முடைய ஹஜ்ஜை, நம்முடைய தவாவை, நாம் செய்கின்ற அந்த புனிதமான இடத்தில் நாம் என்ன நல்லவளை செய்து ஆகரத்திலே பெரிய கூலி அடைய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அவைகளை எல்லாம் விளக்க செய்துவிடும். ஆக அன்பார்ந்தவர்களே, நாம் இது முகவர்கள் செய்வது சரி என்று நாம் சொல்லவில்லை. அவர்கள் தவறு செய்கிறார்கள், அவர்கள் குற்றம் அளிக்கிறார்கள். சென்ற வருடம் கூட நாம் உம்ராக இருந்தோம். இந்த வருடத்தில் ஆரம்பத்தில் கூட நாம் உம்ராக இருந்தோம். ரொம்ப கேவலமாக நடந்து கொண்டார்கள், அசிங்கமாக நடந்து கொண்டார்கள். மிக அன்பார்ந்தவர்களே, சொல்வதற்கு வார்த்தை இல்லாத அளவிற்கு உம்ராவுக்காக வந்த அந்த மக்கள் அல்லோல கல்லோலப்பட்டார்கள். சாப்பாடு இல்லை, உணவு இல்லை, தங்க இடம் இல்லை, முகவர்கள் எங்கு என்றே இல்லை. மக்கள் நடு வீதிகளே தத்தளிக்கிறார்கள். வாகனம் கிடையாது அன்பார்ந்தவர்களே. ஏதோ இறக்கப்பட்ட ஒன்று இரண்டு அரபிகள் அவர்களை அன்பார்ந்தவர்களே இங்கு, அதாவது ஏர்போர்ட் வரை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இப்படியெல்லாம் மிக கேவலமாக நடந்து கொள்கிறார்கள். இது ஒரு வியாபாரமாக ஆக்கப்பட்டு விட்டது. அதனுடைய விளைவு அன்பார்ந்தவர்களே இன்று உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கிறது என்றால், வியாபாரத்தில் ஏற்படுகின்ற சிரமங்கள், தங்களுடைய வருமானங்கள் ஏற்படுகின்ற நெருக்கடிக்காக அன்பார்ந்தவர்களே, இஸ்லாத்தையும் இஸ்லாத்தில் உள்ளவர்களையும் அவர்களின் பொருளாதாரங்களையும் சூறையாட வேண்டும் என்பதற்காகவே இலங்கையில் உருவாக்கப்பட்ட சில கொள்கைவாதிகளிடத்திலே அன்பார்ந்தவர்களே, நம்முடைய முஸ்லீம் முகவர்கள் சென்று எங்களுக்கு ஹஜ்ஜிலே நீதி கிடைக்கவில்லை, நியாயம் கிடைக்கவில்லை, நியாயம் வேண்டி தாருங்கள் என்று இஸ்லாத்தை அடகு வைத்திருக்கிறார்கள். மதத்தை விட்டிருக்கிறார்கள். ஹஜ்ஜுடைய கடமையின் புனிதத்துவத்தை கலங்கப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்கவில்லையாம், அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லையாம். அதற்காக வேண்டி அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மக்களாகிய நாம் நம்முடைய பொருளாதாரத்தில் முன்னேறுவதை ஒரு கடுகளவேனும் சகித்துக் கொள்ளாத காழ்ப்புணர்ச்சி கொண்ட மிக பயங்கரமான அன்பார்ந்தவர்களே கொள்கை வெறியர்களிடத்திலே சென்று இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், நம்முடைய நமக்கு ஹஜ்ஜிக்காக வேண்டி சரியான நியாயம் கிடைக்கவில்லை, அதனால் நம்முடைய கோட்டாக்களிலே நியாயம் கிடைக்கவில்லை, நமக்கு நியாயம் வேண்டி தாருங்கள் என்று அன்பார்ந்தவர்களே, நரியிடத்திலே தாரா தன்னுடைய குஞ்சை அடகு வைக்கலாம். அன்பார்ந்தவர்களே, அது தாராவையும் சாப்பிட்டு குஞ்சையும் அந்த நரி சாப்பிட்டு விட்டலாம். அதுபோல அன்பார்ந்தவர்கள் மடத்தனமாக நம்முடைய பலர்கள் நடந்து கொண்டதனுடைய விளைவு அன்பார்ந்தவர்களே மக்களால் ஏசப்படுகிறார்கள். இப்படியும் ஒரு கேவலமான செயல்களை யாரும் செய்யக்கூடாது. அதனால மக்கள் இதற்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். மக்கள் சரியான தகுதியான பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட முகவர்களின் பின்னாலே மக்கள் செல்லக்கூடாது. அவர்களுடைய வழிகாட்டலின் கீழே மக்கள் அந்த புனித ஸ்தலத்தை அடையக்கூடாது. இது இஸ்லாத்தையும் இஸ்லாமியர்களையும் நம்முடைய நாட்டிலே அடகு வைத்ததற்கு சமனான செயல் என்று நாடலாகிய ரீதியில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இப்படியெல்லாம் இந்த ஹஜ்ஜுடைய புனிதத்தன்மை பேணப்படாமல் போவதன் விளைவு அன்பார்ந்தவர்களே, ஹஜ்ஜுக்கு சென்று வருவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட பரக்கத்துக்களை காண முடியாமல் இருக்கிறது. அதற்காக வழிகாட்டுவர்களின் வாழ்க்கையிலும் ஒரு பரக்கத்தை காண முடியாமல் இருக்கிறது. ஆக அன்பார்ந்தவர்களே, இந்த சங்கையான உயர்ந்த ஹஜ்ஜை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் விரும்பிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காட்டிய வழிப்பிரகாரம் செய்யக்கூடிய சௌபிக்கை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்குவானாக. யாழ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பாயாக, நம்முடைய தவறுகளை மன்னிப்பாயாக, நம்மை உலகத்திற்கு ஈண்டு கொடுத்த நம்முடைய மாதாபிதாக்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, நம்மை கல்வியினை கற்றுக் கொடுத்த ஆசான்களின் பாவங்களை மன்னிப்பாயாக, பூரா முஸ்லீம்களுடைய பாவங்களையும் மன்னிப்பாயாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.